திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். என்ன கதை? நேற்றைய கதையுடைய தொடர்ச்சி. நேற்றைய கதையில ஞான சம்பந்த பெருமான் எங்க இருந்தாங்க? ஆலவாய்க்கு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு திருமடத்துல அவங்கள தங்க வச்சிருக்காங்க இல்லையா? நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த திருமடத்துல நம்ம ஞான சம்பந்த பெருமான் அவரோட பரிசனங்கள் எல்லாரும் தங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் அந்த நாட்டில் இருக்கிற பாண்டி நாட்டில் இருக்கிற அந்த 8000 சமணர்கள் இருக்காங்க இல்லையா, 8 குன்றுகளில் 8000 சமணர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த 8000 பேருக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஒரே கிளி மனசெல்லாம் ஒரே சஞ்சலம் பயம், எதுக்கு இந்த சிறுவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரே பேச்சா இருக்கும். ஏற்கனவே கெட்ட கெட்ட கனவு வேற வந்திருக்குது இல்லையா, அது வேற நினைச்சு ஒரே பயந்துட்டு இருப்பாங்க. இதுல இந்த சிறுவன் எதுக்கு வந்தான், இந்த சிறுவன் இப்படி கூட்டத்தோட எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ராத்திரியோட ராத்திரியா அப்படியே கூட்டம் போட்டு பேய்கள் மாதிரி உட்கார்ந்து மந்திர ஆலோசனை பண்ணுவாங்க. அவசர கூட்டம், நாளைக்கு கூட்டம் போட்டுக்கலாம்னு கூட செய்ய முடியாது, அவங்க இப்பவே செஞ்சாக வேண்டிய கட்டாயம். ஏன்னா அப்படி ஒரு பயத்துல இருப்பாங்க அவங்க. என்ன ராத்திரியோட ராத்திரியா கூட்டம் போட்டு பேசுவாங்க, இந்த சிறுவன் எதுக்கு வந்திருக்கிறான், இந்த சிறுவனோட இந்த சாமியை பத்தி பாடுறதும் பேசுறதும் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வந்து ரொம்ப பொறாமையோட எரிச்சலோட பேசுவாங்க. இவனை இப்பயே இந்த இடத்த விட்டு ஓட்டணும், இவனை நம்ம இப்படியே ஓட்ட முடியாது, நம்ம போய் ஓட்ட வேண்டாம், அவன் தங்கி இருக்கிற இடத்துல நம்ம நெருப்பு வர வச்சிருவான், மந்திரம் பண்ணி நெருப்பு வர வச்சிருவான், அப்போ அவன் தானே இருந்து ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திட்டம் திட்டிக்குவாங்க. திட்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ராத்திரிக்கே ராத்திரியே போகிறாங்க ராஜா கிட்ட போய் சொல்றதுக்கு. என்ன அப்போ அங்கே வந்து பாண்டிய மன்னனே வந்து அந்த சமண சமயத்து அடியர்கள் சொல்ற அந்த ஆலோசனையை கேட்டுத்தான் ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா. அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப சரி, நம்ம வந்து ராஜா கிட்ட சொல்லி நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் வருவாங்க. வந்து ராத்திரியே வந்து அரண்மனை வாசலில் ஒரு கூட்டமாக நிற்பாங்க. அப்போ வாய்க்காவல்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ராஜாவை இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி கலவரத்தோட முகத்துல ஒரு திகிலோட பயத்தோட வந்து நிற்கிறது, பரபரப்போட வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அந்த வாயுக்காவலன் ஓடி வந்து ராஜா கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி அடிகள்மார்கள்லாம் இப்படி கூட்டமாக வந்திருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு பரபரப்போட வந்திருக்காங்க, எல்லாம் கூட்டமாக வந்திருக்காங்க, உங்களை இப்போவே பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சமண சமயத்து குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அடிகள்மார்கள்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ ராஜாவும் அடிகள்மார்கள் இவ்வளவே சேர்ந்து வந்திருக்காங்களா, அப்படின்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கணும், சரி உடனே அவங்கள வரச்சல் வேகமாக வரச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்போ இந்த எல்லா அடிகள்மார்களும் ஒன்றா உள்ளே போவாங்க. போயிட்டு சொல்லுவாங்க ராஜாவிட்ட, இந்த மாதிரி ஒரு வேதிய சிறுவன் இங்கே வந்து மதுரையில் தங்கியிருக்கிறான், அவன் தன்னோட கூட்டத்தோடு வந்து தங்கியிருக்கிறான், அதை பார்த்து நாங்கள் கண்டு முட்டு கேட்டு முட்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கண்டு முட்டு கேட்டு முட்டு? இது வந்து சமணர்கள் பயன்படுத்துகிற ஒரு மரபு சொல். கண்டு முட்டு அப்படின்னா அவங்க வந்து திருநீரை கண்ணால் பார்க்கக்கூட பிடிக்காது அவங்களுக்கு. திருநீர் பூசணை யாரையாவது கண்ணால் பார்த்துட்டா தீட்டு பட்டுருச்சும்பாங்க. முட்டு அப்படின்னா தீட்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கண்டு முட்டு அப்படின்னா திருநீரை நான் பார்த்ததுனால தீட்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். திருநீர் பூசணை ஒருத்தனை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்கிறத இன்னொருத்தன் கேட்டு அவன் ஐயோ நான் கேட்டு முட்டு அப்படிம்பான். இந்த மாதிரி அவங்க திருநீர் பூசணவனை பார்த்தாலோ இல்லை பார்த்ததை சொன்னாலோ கூட தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு தீ நெறி அப்படி கோலோச்சிட்டு இருக்கும் மதுரையில், அப்படி ஒரு நிலைமையில மதுரை இருந்துச்சு சரியா. அதை வந்து ராஜா கிட்ட சொன்னோன்னே இப்போ ராஜா சொல்கிறாரு, சரி அந்த சிறுவனை இப்போ என்ன செய்யறது, என்ன பண்ண முடியணுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த சிறுவனை இப்போவே நம்ம ஓட விரட்டணும், அல்லது அவன் இருந்தான்னா நம்ம சமண சமயத்துக்கும் தீங்கு வரும் உங்களுடைய அரசாட்சிக்கும் தீங்கு வரும், அதனால் அவனை உடனே நம்ம ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, எப்படி எப்படி விரட்டுறது, அதுக்கு ஒரு திட்டம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் ராஜா. அப்போ சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், மந்திரம் பண்ணி நெருப்பை எழுப்பி அந்த நெருப்பை வந்து அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துல போய் மரத்தை வந்து பற்றும்படி செய்யலாம், அப்போ அவங்களே வந்து தனியே எழுந்து ஓடிடுவாங்க அப்படின்னு திட்டம் சொல்லுவாங்க. அப்போ ராஜாவும் சரி போங்க செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, அப்படி தான் செய்ய முடியும்னா செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து மந்திரம் போடுவாங்க சரியா. இங்கே இப்படி நடந்துட்டு இருக்க அங்கே ராஜா ஒரு கவலையோடு இருப்பார். ராத்திரி தூங்க வேண்டிய நேரம் ஆகிடும், என்ன தூங்குறதுக்கு அந்த புறத்துக்கு போயிடுவார். போனவர் அப்படி கவலையோடு இருப்பார், முகமெல்லாம் ஒரே கவலையாக இருக்கும். ஏன்னா இந்த அடிகள்மார்கள் இப்படி ஒரு இப்படி வந்திருக்காங்களே, சிறுவன் எதுக்கு வந்தான், இந்த அடிகள்மார்கள் பயப்படுறாங்களே, இதனால என்ன ஆகும்,
இப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த அடிகள்மார்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சிறுவன் வந்து நம்மள்ட்ட வாது செய்யறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, வாது செஞ்சா நமக்கும் சமண சமயத்துக்கும் அரசாட்சிக்கும் தீங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போயிருப்பாங்க. அது ஏன் நினைச்சிட்டு இருப்பான். அப்போ மங்கையர்க்கரசியார் தான் அவங்க மனைவி இல்லையா, மங்கையர்க்கரசியார் அங்கே வருவாங்க. மங்கையர்க்கரசியார் தான் நம்ம சம்பந்தர வர வச்சிருக்காங்க மதுரைக்கு இல்லையா, ஆனால் அதை வெளியே காட்ட முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி வந்து, என்ன ஒரே முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்ன என்ன சோகமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கணவர்கிட்ட மெதுவாக கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வாரு, இந்த மாதிரி ஒரு சிறுவன் வந்திருக்கானா, ஏதோ சீர்காழியிலிருந்து ஒரு சிறுவன் வந்திருக்கானா, அந்த சிறுவன் வந்து சிவபெருமானுடைய அருள் பெற்றதா சொல்லிட்டு ஒரு கூட்டத்தோட வந்து இங்க மதுரையில தங்கியிருக்கானா, அதை நினைச்சு நம்ம அடிகள்மார்கள்லாம் பயப்படுறாங்க. அவங்க வந்து அவன் வந்து அந்த சிறுவன் வாது செய்ய வந்திருக்கான், தர்க்கம் செய்ய வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க, அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அப்போ மங்கையர்க்கரசியார் வந்து தன் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே காட்டிக்காம என்ன பண்ணுவாங்க, இதுக்கா கவலைப்படுறீங்க, வாது செஞ்சா யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க பக்கம் அரசு சேரட்டும், அதுதானே முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு, நாங்க இதுக்கெல்லாம் மட்டும் வருத்தப்படாதீங்க, பேசாம இருங்க, இன்னும் கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜா கிட்ட அப்படி பேசுற மாதிரி பேசிட்டு மனசுக்குள்ள நம்ம ஞானசம்பந்த பெருமான் வருகைக்காக சாமிக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மெதுவாக எழுந்து வெளியில போவாங்க. அந்த ஆந்தபுரத்துல இருந்து அப்படி வெளியில போய் என்ன பண்ணுவாங்க, குலச்சரியார கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த சமணர்கள் என்னவோ தீங்கு செய்யறதுக்கு திட்டம் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம ஞானசம்பந்த பெருமான கவனமா பாத்துக்கணும், ஞானசம்பந்த பெருமானுக்கு எதனா தீங்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவரை வந்து நம்ம இந்த நாட்டுக்கு கூப்பிட்ட நம்ம ரெண்டு பேரும் உயிரோடே இருக்க முடியாது, நம்ம தான் முதல்ல உயிர் துறக்கணும். இன்னும் ஞானசம்பந்த பெருமானுக்கு தீங்கு செய்யறதுக்கு இந்த சமணர்கள் திட்டம் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி ஒரு தீங்கு செய்யற இந்த சமணர்களுடைய பிடியில இருக்கிற மதுரைக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான கூப்பிட்டது தவறோ அப்படின்னு ஒரு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம குலச்சிரியார்கிட்ட மெதுவா சொல்லுவாங்க. அப்போ குலச்சிரியாரும் என்ன பண்ணுவாங்க, இல்லை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு தீங்கு வந்தா நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு ஞானசம்பந்த பெருமானை பாதுகாக்கிறதுக்கு அவங்க போவாங்க. இப்போ இங்க சமணர்கள் என்ன பண்றாங்க, மந்திரம் போட்டு நெருப்பை எழுப்புறாங்க எழுப்புறாங்க எழுப்புறாங்க, அந்த நெருப்பு எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. ஏன்னா ஐந்தெழுத்து மந்திரத்தை எப்போது சொல்லி சிவபெருமானுடைய திருவடியை எப்போதும் மனசுல நினைச்சிட்டு திருநீர் பூசண நெற்றியோட திருநீர் பூசண உடம்போட இருக்கிறவரு நம்ம ஞானசம்பந்த பெருமான் இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த உயர்ந்த மந்திரமான ஐந்தெழுத்து மந்திரத்துக்கு முன்னால வேற எந்த மந்திரமும் வேலை செய்யாது, வேற எந்த மந்திரமும் எந்த தீங்கையும் தர முடியாது. அதனால அந்த மந்திரம் அந்த நெருப்பை எழுப்பவே எழுப்பாது. அதை பார்த்துட்டு சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி இனி இது வேலைக்காகாது, இந்த மந்திரம் போடுறதெல்லாம் இனி வேலைக்காகாது, நம்ம நேராக போய் தீ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியாக இருட்டோட போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்கி இருக்கிற அந்த மடத்துல நெருப்பு வச்சிருவாங்க. நெருப்பு வச்சுட்டு அந்த பரிசனங்கள்லாம் அங்கதான் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஞானசம்பந்தம் அங்கதான் இருக்காங்க, பரிசனங்கள்லாம் அப்படி சுத்தி உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த நெருப்பு பத்தி எரியறதை பார்த்தோன்னே ஓடி வருவாங்க, ஞானசம்பந்தத்தை ஓடி வந்து நெருப்பு வச்சுட்டாங்க, யாரோ நம்ம மரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறுவாங்க. அப்ப ஞானசம்பந்தர் சொல்வாரு, கவலைப்படாதீங்க, நமக்கு நம்ம சாமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம அப்படியே ஆலவாய் பெருமான் அப்படியே மனசுல நினைச்சு, இந்த மாதிரி தீங்கு பண்ணவங்க சமணர்களாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஒரு திருநீர் பூசின ஒரு அடியவருக்கு நெருப்பு வைக்கிற அளவுக்கு தீங்கு செய்கிற ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற மன்னனுக்கு தான் இந்த இந்த தீங்கினுடைய பயன் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுவார். சரியா, அந்த பதிகத்துல 10 பாடல்லையுமே இந்த தீங்கினுடைய பயன் அங்க போய் சேரட்டும், ராஜாவை போய் சேரட்டும் அப்படின்னே பாடியிருப்பார். சரியா, அதுல ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் பாடுவோம், என்ன, செய்ய நேத்திது ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த பாட்டு முதல் பாட்டு. இதே மாதிரி அந்த 11 பாடல்லையுமே இந்த நெருப்பு பாண்டியனுக்கு போய் சேரட்டும், பாண்டியனுக்கு போய் சேரட்டும் அப்படின்னே பாடியிருப்பார். அப்ப என்ன ஆகும், ஏன் தெரியுமா, செய்தது சமணர்கள், ஆனா அவனுடைய பயன் ஏன் தெரியுமா, ராஜாவுக்கு போய் சேரணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாட்டுல நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி அதுக்கான பொறுப்பு ராஜாவுடையதுதான், அதனால எது நடந்தாலும் அதுக்கான பலன் ராஜாவுக்கு தான் வந்து சேரணும், அதுதான் முறை. சரியா, இப்போ இந்த பதிகம் பாடினோடனே அப்படியே ராஜாவுக்கு வந்து அந்த வெப்பு நோய் வந்து பிடிச்சிடும். ஏன் இல்லை, வெப்பு நோய்னா என்ன தெரியுமா, அப்படியே உடம்பெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு எரியும். அப்படியே காண்டு இப்போ நம்ம வந்து தெரியாமல் நம்ம நெருப்பில் கை வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி எரியுது இல்லையா, அது மாதிரி உடம்பெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு எரியும். அதுதான் வெப்பு நோய். என்ன இப்போ இவங்க வந்து மடத்துக்கு நெருப்பு வச்சாங்க இல்லையா, இந்த நெருப்பு அங்கே போய் பிடிக்கட்டும்னு சொன்னதுனால இந்த நெருப்பினுடைய அந்த காந்தல் அந்த எரிச்சல் அது வந்து அப்படியே வந்து ராஜாவை பிடிச்சிடும். என்ன இப்போ ஒரு பாட்டு பாடின போது பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாடினார் இல்லையா. ஏன்னா இவர் முழு வேகத்தோடு அந்த நெருப்பை அனுப்பியிருந்தார்னா அது அந்த பாண்டிய மன்னனுக்கு பெரிய இடரை கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த பாண்டிய மன்னன் நம்ம மங்கையர்க்கரசியாருடைய கணவர் இல்லையா. அதனால பாண்டிய மன்னனுக்கு எதனா தொந்தரவு வந்ததுன்னா அது நம்ம மங்கையர்க்கரசியாரை பெரியும் பெருசாக பாதிக்கும் இல்லையா. அதனால மங்கையர்க்கரசியாருக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நோய் பாண்டிய மன்னனை திருத்துற மாதிரி போய் சேரணும், அவனுக்கு உயிர் எதுவும் போயிடக்கூடாது, அவனை திருத்தணும் அப்படிங்கிறதுனால பையவே சென்று பாண்டியர்க்காகவே பாடினார் சரியா. ஏன்னா நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பதிவாக்கு இல்லையா, மந்திர வாக்கு, அவங்களுடைய சொல் அவங்களுடைய ஆணை அப்படியே நடக்கும், அவங்க சொன்ன சொல் அப்படியே பலிக்கும். ஏன்னா அதனால இவங்க போய் இந்த நெருப்பு போய் பிடிக்கட்டும்னு சொன்னோடனே வெப்பு நோய் வந்து பிடிச்சிருச்சு, ராஜாவை பிடிச்சிருச்சு சரியா. இந்த பையவே அப்படிங்கிற சொல்லாட்சி வந்து மதுரையில் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் கவனிச்சு பாருங்க. மற்ற ஊர்களிலெல்லாம் மெல்லப்போ மெல்லப்போ மெதுவாப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் மதுரையில் மட்டும் பையப்போ அப்படிம்பாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா மதுரை மக்கள் பேசுகிறத. இந்த பையப்போ அப்படிங்கிற இந்த சொல்லாட்சியை சோழ நாட்டுக்காரராக இருந்தால் கூட நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டுக்கு வந்த உடனே இந்த சொல்லாட்சியை எடுத்து தன்னோட பதிகத்தில் வச்சு அருமையாக பாடியிருக்கார். இது நம்ம குறித்து வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி சரியா. இப்போ ராஜாவுக்கு வெப்பு நோய் என்ன அதை அதை அந்த செய்தி வெளியே தெரியும் இப்போதான். அப்போது மங்கையர் கரசியார் ஓடி வருவாங்க, எல்லாரும் ஓடி வருவாங்க. ராஜா வந்து துடிச்சிட்டு இருப்பார், அப்படியே உடம்பெல்லாம் எரியும் என்ன தவிச்சிட்டு இருப்பார் சரியா. இந்த வெப்பு நோய் பாதிக்கப்பட்டு அப்படியே விழுந்து கிடப்பார் ராஜா, அவரால் எந்திரிக்கவே முடியாது, அப்படியே வருத்தத்தில் அலறிட்டு இருப்பார். அப்போ மன்னன் பக்கத்தில் மெய்க்காப்பாளன் ஒருத்தன் எப்போதுமே கூட இருப்பான், அவன் பேர் என்ன மெய்க்காப்பாளன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவன் வந்து இதை பார்த்துட்டு என்ன நல்லா இருந்த மன்னனுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு நோய் வந்ததுன்னு அவன் பார்த்துட்டு ஓடி வருவான். வந்துட்டு வந்து நம்ம மங்கையர்க்கரசியார்கிட்ட சொல்லுவான், மன்னர் வந்து வெப்பு நோயால் தவிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ மங்கையர்க்கரசியார் குலச்சரியாரெல்லாம் ஓடுவாங்க, ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஓடுவாங்க. போய் பார்த்தா அங்கே ராஜா அப்படியே வெப்பு நோயில் தவிப்பார், உடம்பெல்லாம் அப்படியே அனலா தகிக்கும், காந்தோம். இப்போ நம்ம நெருப்பில் வந்து கை வச்சுட்டா எப்படி காந்தது இல்லையா, அது மாதிரி உடம்பெல்லாம் எரியும், அதுதான் வெப்பு நோய். ஏன்னா அந்த வெக்க தாங்க முடியாமல் அவர் தவிச்சு துடிச்சிட்டு இருப்பார், ஏன்னா அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுவார், அந்த வேதனை தாங்க முடியாமல் அப்படி ஒரு நிலைமையில் அவர் கிடப்பார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், என்ன நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவர் இப்போ இப்படி திடீர்னு இருந்தால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக தானே இருக்கும் இல்லையா. அப்படின்னு அவர் அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு ஓடி வர்றாங்க. அரண்மனை வைத்தியர் வந்து என்னென்னவோ மருந்துலாம் கொடுத்து பார்க்குறாரு, எதுக்கும் அது சரிப்பட்டு வரல, என்ன வெப்பு நோய் அப்படியே இருக்குது, வேதனையில் கொஞ்சம் கூட குறையலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே சமணர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. சமணர்களுக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருக்குது, ஐயோ நேற்று நம்ம செஞ்ச இந்த குற்றம்தான், நேற்று நம்ம தீங்கு செஞ்சிட்டோம், அதுதான் இப்போ ராஜா வந்து இப்படி பிடிச்சிருச்சோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். அவங்க ஏற்கனவே கெட்ட கெட்ட கனவாக கண்டாங்கல்ல, அதுலேயும் ஒரு நிகழ்வு அப்படி நடந்திருக்கும், மன்னன் வந்து தீக்குள்ளே முழுகிற மாதிரி, அப்புறம் தீயிலிருந்து வெளியில் எழுந்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு கனவு ஒரு வந்திருக்கும். அதுவும் இதுவும் இப்போ சரியான மாதிரி ஆச்சா, அந்த உறுத்தல் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜா கிட்ட அவங்க அந்த நோயை தீக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிற மாதிரி செய்வாங்க. அவங்க கையில் வந்து எப்போதும் மயிர்பீலி வச்சுருப்பாங்க சமணர்கள் கையில், மயிர்பீலி. மயிர்பீலினா என்ன தெரியுமா, மயில் தோகை. மயில் தோகை நீள நிலமாக இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு ஒரு கட்டு மாதிரி கட்டி கையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கமண்டலம் வச்சுருப்பாங்க எப்போதுமே கையில், அதில் வந்து மந்திர நீர் வச்சுருப்பாங்க. இந்த கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு மந்திர நீர் எடுத்துக்கிட்டு மயிர்பீலி எடுத்துக்கிட்டு சமண அடிகள் மார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. என்ன அப்போ வந்துட்டு மன்னருடைய அந்த வெப்பு நோயை தீர்க்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய சாமியுடைய பேரை சொல்லி அந்த அவங்க நூலில் இருக்கிற மந்திரங்களையெல்லாம் சொல்லி அப்படியே அந்த மயிர்பீலியால் அப்படியே தடவுறாங்க, ராஜாவுடைய உடம்பெல்லாம் அப்படி தடவுறாங்க. தடவுனா அந்த மயிர்பீலி அந்த அனலுக்கு அது பொசுங்கி போகுது, மயிர்பீலி அப்படியே தீப்பிடிச்சு பொசுங்குது. என்ன பண்ணேன்னு தெரியாது உங்களுக்கு, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமண்டலம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குண்டிகையிலேருந்து எடுத்து தண்ணி எடுத்து தெளிப்பாங்க, மந்திர நீர் எடுத்து தெளிப்பாங்க ராஜா மேலே. அப்போ என்னாகும், இன்னும் வெப்பம் அதிகமாகும் அவருக்கு. என்ன இப்போ ரொம்ப வெயில் அடிச்சு அப்போ கொஞ்சமாக மழை பெஞ்சா சூடு தனியாது இல்லை, பூமியோட சூடு தனியாது, அதுக்கு பதிலாக இன்னும் சூடு கிளச்சி விட்ட மாதிரி ஆகும் இல்லையா? அது மாதிரி இவங்க கொஞ்சம் தண்ணியை தெளித்த உடனே அப்படியே உடம்புல இருக்க வெக்கம் இன்னும் அதிகமாகும், தாங்க முடியாமல் துடிப்பார். யார் என் பக்கத்தில் நிற்காதீங்க, போங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி கத்துவார் வழியில். அப்போ எல்லாம் பயந்து உரமாக நின்றுடுவாங்க. அப்போது மங்கையர்கரசியார் சொல்லுவாங்க, மெதுவாக இந்த சமணர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஞான சம்பந்தருக்கு இந்த மாதிரி தீங்கு செஞ்சுட்டாங்க, அதனால் வந்த விளைவு தான் இதுன்னு எனக்கு மனசுக்கு தோணுது. இந்த நோய்க்கு சம்பந்த பெருமானை கூட்டிகிட்டு வந்தால் தான் தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ராஜாக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ குலச்சரியார் வந்து ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜாக்கு வந்து அந்த திருஞான சம்பந்தருங்கிற பேரை சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேரை காதில் கேட்கும்போதே அவருக்கு ஓரளவுக்கு அப்படியே அந்த வேதனையெல்லாம் தணிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கு வந்து ஒரு பேரை கேட்கும்போதே அந்த வேதனை தண்ணீர மாதிரி அந்த உணர்வு கிடைக்குது இல்லையா, அதை அவர் புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுட்டு சரி ஞான சம்பந்தர் கூப்பிடுங்க, யாராவது ஒருத்தர் இந்த நோயை எனக்கு தீர்த்து கொடுத்தா போதும், இந்த நோயை என்னால் தாங்க முடியல, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். உடனே ராஜா அப்படி சொன்னோடனே மங்கையர்கரசியாருக்கும் குலச்சரியாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அவங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, எப்படி ஞான சம்பந்தர் வந்து எப்படி பாண்டிய நாட்டை சமணத்திலிருந்து மீட்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இல்லையா. இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க, வேகமாக சந்தோஷமாக கிளம்பி ஓடுவாங்க. இப்போனா மடத்தில் இருக்காரு ஞான சம்பந்தர், எங்கே இருக்காரு, மடத்தில் இருக்காரு இல்லையா, ராஜா அரண்மனையில் இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, மங்கையர்கரசியார் ஒரு சிவிகையில் ஏறி, சிவிகையில் என்ன பல்லக்கு, ஒரு பல்லக்கில் ஏறி அவங்க போவாங்க. குலச்சரியார் ஒரு குதிரை மேலே ஏறி அவர் போவார். போய் மடத்தில் போய் ஞான சம்பந்த பெருமானை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே காலில் விழுந்து வணங்குவாங்க. தலைமையில் கை குவிச்சு கண்ணில் அப்படியே கண்ணீர் கொட்டும். அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் இப்படி இந்த மாதிரி நாங்கள் மதுரையில் இப்படி ஒரு தீங்கு நடந்துருச்சு, நீங்கள் பொறுத்தரலணும், இந்த மாதிரி சமணர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த தீங்குகள் நடக்கலை தானே, உங்கள் பரிசனங்கள் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அக்கறையோடு ரொம்ப கவலையோடு விசாரிப்பாங்க. அப்போ ஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்படியே காலில் விழுந்து வணங்குறாங்க இல்லையா, அவங்கள அப்படியே தூக்கி எடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, சிவபெருமான அருள் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை, நமக்கு எந்த தீங்கும் வராது, இந்த சமணர்களை நான் வாதில் வென்று இந்த நாட்டு மன்னனை நான் திருநீர் பூசை வைப்பேன், இந்த பாண்டிய நாட்டை இந்த சமணத்தினுடைய பிடியிலிருந்து மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, இது நடக்கும் அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்லுவார். சொன்னோன்னே அப்போ இவங்க சொல்லுவாங்க, இவர் மன்னனுக்கு வந்து இப்போ வெப்பு நோய் வந்துருச்சு, அவர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த நோயை தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர்கரசியார் விண்ணப்பம் வைப்பாங்க. அப்போ நம்ம ஞான சம்பந்தர் சொல்லுவார், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நான் அதுக்கு முன்னாடி ஆலவாய் கோயிலுக்கு போய் பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட நான் வந்து கேட்டுட்டு நான் வருவேன், அரண்மனைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். என்ன அப்போ ஆலவாய்னா என்னது, மதுரையில் இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலுக்கு பேர் ஆலவாய் சரியா. அந்த கோயிலுக்கு எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம முத்துச்சிவிகையில் நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்போதும் போல் கிளம்புறாரு, எல்லா சின்னங்கள்லாம் வாசிச்சுட்டு போகிறாங்க. அப்படியே பின்னாடி மங்கையர்கரசியார் போகிறாங்க, குலச்சரியார் போகிறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க சரியா. கோயிலில் போய் அங்கே பெருமானை வணங்கி அங்கே ரெண்டு பதிகம் பாடுறாரு ஞான சம்பந்த பெருமான். அந்த ரெண்டு பதிகத்துலையுமே இறைவனுடைய திருவுள குறிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திருவுள்ளமே திருவுள்ளமேங்கிற சொல்லாட்சியை வச்சு அந்த ரெண்டு பதிகம் பாடியிருப்பாங்க. அந்த பதிகத்தில் எல்லா பாடல்கள்லையும் திருவுள்ளமே அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி இருக்கும் சரியா. அந்த பாடல் முதல் பதிகம் என்ன தெரியுமா, காட்டு மாது உரித்துரி போர்த்துடல் நாட்டம் மூன்றுடையாய் உரை செய்வன்னான் வேட்டு வேள்விசை யாமன் கையறை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே. இந்த திருவுள்ளமேங்கிற வார்த்தை எல்லா பாடல்களையும் இருக்கும் இந்த பதிகத்தில் எடுத்து பாருங்கன்னா. அப்புறம் இன்னொரு பதிகமும் உடனே பாடுவார், ரெண்டு பதிகம் அடுத்தடுத்து பாடுவார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதம் இல்லி அமனொடு தேரரை வாதில் வென்றணிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே. இந்த நாலு வரி பாடி அதுக்கு கீழே இன்னும் ரெண்டு ரெண்டு வரி பாடியிருப்பாங்க. அது என்ன தெரியுமா,
ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உரையும் எம்மாதியே.
இந்த ரெண்டு வரி மகுடம் மாதிரி எல்லா நாலு வரி பாடல் மேலையும் வச்சிருப்பாங்க. அதனால இந்த பாவகைக்கு நாலடி மேல் வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு நாலு வரி இருக்கிற பாடலுக்கு மேல இந்த ரெண்டு வரி இருக்கும். இந்த ரெண்டு வரி அதே ரெண்டு வரி எல்லா பாடல்லையும் இருக்கும். ஏன்னா இதை நாலடி மேல் வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த பா வகையில இவங்க பதிகம் பாடுறாங்க. பாடி நம்ம பெருமான் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாதில் நீ வென்று வருவாய் அப்படிங்கிற திருவுருள குறிப்பாக காமிக்கிறார் சாமி. அப்புறம் பெருமான் தன்னோட திருவுருள் முழுவதையும் அப்படியே ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்து அனுப்புறார். என்ன இப்போ பெருமானுடைய திருவுருள குறிப்பு, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சமணர்களை வாதில் நீ வெல்வாய் அப்படிங்கிற திருவுருள குறிப்பு காட்டுறாரு இல்லையா. இதை புரிஞ்சுக்கிட்டு ஞானசம்பந்த பெருமான் இப்போ அரண்மனை நோக்கி வர்றாரு. என்ன அவங்க முத்துச்சிதிகளை ஏறி அப்படியே சின்னங்கள்லாம் வாசிக்க மதுரை மாநகர வீதிகளில் வரும்போது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். என்ன இப்போ இவர் நம்ம சம்பந்த பெருமான் வந்துட்டே இருக்காரா, இப்போ குலச்சரியார் என்ன பண்ணுவார், கொஞ்சம் முன்னாடியே போயிடுவார். போய் அரண்மனையில் மன்னர்கிட்ட சொல்லுவார், சம்பந்தர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மன்னர் சொல்லுவார், ஒரு பொன்னாலாகிய ஒரு ஆசனம், மன்னர் வந்து உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்காரு இல்லையா, அது பக்கத்தில் பொன்னாலாகிய ஒரு ஆசனம் போடுங்க சம்பந்தருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு ஆசனம் போட்டாச்சு. ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே அங்கே உள்ளே இருக்கிற அந்த இவங்களுக்கு சம்பந்தர்கள் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பொறாமல் அப்படியே கணண்டுட்டு வரும். அவர் சொல்லுவாங்க, நீங்கள் நம்மளுடைய இந்த சமண சமயத்தை பாதுகாக்கிற அழகு ரொம்ப இந்த முறை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, அதுக்கு தான் உங்களோட நோயை தீர்க்கிறதுக்கு அந்த வேதிய சிறுவனை கூப்பிட்டுட்டீங்களாக்கும், அந்த சைவ சிறுவனை கூப்பிட்டுட்டீங்களாக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த சிறுவன் வந்து உங்களோட நோயை தீர்த்தாலும் நாங்களும் சேர்ந்து தான் தீர்த்தோன்னு நீங்கள் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ மன்னர் சொல்லுவார், இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் உங்கவுங்கள் தெய்வீகத்தன்மையை பயன்படுத்தி நீங்கள் என்னோட தீர்க்க பாருங்கள், யார் தீர்க்குறீங்களோ அவங்க பக்கம் நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு மன்னர் வந்து சிறப்பு சொல்லிவிடுவார். அப்போ சமணர்கள்லாம் முகமெல்லாம் தொஞ்சு போயிடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மந்திரம் பலிக்கலைங்கிறது நேற்றே புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, நெருப்புக்காக மந்திரம் போட்டபோது மந்திரம் ஒன்றும் பலிக்கலை இல்லையா, அது அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம தோக்க போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் மனசெல்லாம் அதை வெளியே காட்டிக்காமல் இருந்துக்கிட்டு, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வாட்டம் வருத்தம் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதோடு அங்கே நிற்பாங்க. இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையை விட்டு இறங்கி அரண்மனைக்குள்ளே வராரு, பின்னாடி மங்கையர்க்கரசியார் வர்றாங்க. சரியா, இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க, சமணர்கள்லாம் அங்கே ஏற்கனவே கூடி நிற்கிறாங்க. இப்போது ராஜா என்ன சொல்கிறாரு, பொன்னாளாகிய ஒரு ஆசனம் போட்டிருக்காங்க ராஜாவுக்கு வலது பக்கத்தில், பொன்னாளாகிய ஒரு ஆசனம் போட்டிருக்காங்க. அந்த ஆசனத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் உட்கார்றார். என்ன ஞானசம்பந்த பெருமான் கிட்டே வந்து உட்கார்ந்த உடனே அந்த மன்னனுக்கு இன்னும் வெப்பு நோயோட அந்த வேகம் குறைஞ்சது நல்லா தெரிய வரும், அதை அவர் உணர்வார். ஏற்கனவே ஞானசம்பந்தருங்கிற பேரை சொன்ன போதே அந்த வெப்பு நோய் ரொம்ப குறைஞ்சது இல்லையா, அதை அவர் உணர்ந்தார். இப்போது ஞானசம்பந்தர் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அவரோட வெப்பு நோய் இன்னும் குறைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்கும், அந்த உணர்வு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஞானசம்பந்தர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், அவரோட முகத்தில் அந்த தெய்வீக கலையோடு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருப்பார், அழகான தெய்வீகமான முகம். என்ன அப்போ அவர் பார்த்தோன்னே ராஜா வந்து என்ன பண்ணுவார், உங்கள் பதியாது அப்படின்னு கேட்பார். பதினா என்ன, ஊருன்னு அர்த்தம், தலம் இடம் ஊர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போது நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்து அவரோட ஊர் என்ன, சீர்காழி இல்லையா, சீர்காழிக்கு 12 திருப்பெயர்கள் உண்டு, அந்த 12 பெயர்களை அதே வரிசையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மாற்றக்கூடாது அந்த வரிசையை நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா சீர்காழி ஒரு ஒரு யுகத்துலேயும் ஒரு ஒரு பேரில் இருந்திருக்கு, என்ன அந்த வரிசையை அப்படியே வச்சுக்கணும், அந்த 12 திருப்பெயர்களையும் வரிசையாக வச்சு அவர் அழகான பதிகம் பாடுறார். முதல் பாட்டில் முதல் பெயரில் ஆரம்பிப்பார், இரண்டாவது பாட்டில் இரண்டாவது பெயரில் ஆரம்பிப்பார், மூன்றாவது பாட்டில் மூன்றாவது பெயரில் ஆரம்பிப்பார். இப்படியே இந்த முறையில் சொல்லிகிட்டே வருவார். ஆனால் எல்லா பாட்டிலையும் 12 திருப்பெயரையும் வச்சு பாடியிருப்பார். இந்த முறையை சக்கர மாற்று கவி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு ஒரு பாடல்லையும் ஒரு ஒரு பெயர் அதே வரிசையில் வரும், இந்த பா வகைக்கு சக்கர மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி இது வந்து பிரமன் ஊர் அப்படின்னு ஆரம்பிக்கும், இந்த பதிகம் பிரமன் ஊர் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதில் இந்த 12 திருப்பெயர்களையும் ஒரு ஒரு பாட்டிலையும் சொல்லியிருப்பார், ஒரு பாட்டில் 12 திருப்பெயர், ஆனால் ஆரம்பிக்கிறது முதல் பாட்டில் முதல் பெயர், இரண்டாவது பாட்டில் இரண்டாவது பெயர், அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். சரியா, இந்த 12 பெயர்களை வச்சு அழகான அந்த பதிகத்தை பாடுறார். பாடி முடித்தோடனே அங்கே நிற்கிற அங்கே சமணர்களுக்கெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கும். என்ன இவரை வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க, இப்ப நம்மளோட இதெல்லாம் போகுது, நம்மளோட அதிகாரம் எல்லாம் போகுது அப்படின்னு ஒரே அவங்களுக்குள்ள ஒரே பொறாமத்தி உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். கண்ணுல அந்த பொறாமத்தி வெளியில தெரியும், அந்த மாதிரி நிற்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் வந்து சம்பந்த பெருமான சுத்தி நின்றுட்டு வாதத்துக்கு இழுப்பாங்க. அப்ப சம்பந்தர் சொல்லுவாரு, உங்க சமயத்துல என்ன கொள்கை இருக்கோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படியே ரெண்டு பேரும் வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சூழல் அப்படி இருக்கும். அப்போ ராணியார் சொல்லுவாங்க, எல்லா சமணர்கள்லாம் குண்டர்களும் திண்ணர்களுமா இருப்பாங்க, இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்டுட்டு நம்ம ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, மானின் நேர்வெளி மாதராய் அப்படிங்கிற பதிகம் பாடி என்ன சொல்லுவார் தெரியுமா, சிவனுடைய திருவருள் நம்ம பக்கம் இருக்கும்போது இந்த இழிந்த செயல்களை செய்கிற இந்த சமணர்களுக்கு நான் ஒன்றும் இழைச்சவன் இல்லை, அதனால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பதிகம் பாடுவாங்க. இப்போ ரெண்டாவது பதிகம் ஆயிடுச்சு, முதல் பதிகம் சீர்காழியுடைய 12 பேர்களை சொன்னது, இப்போ ரெண்டாவது பதிகம் உடனே அடுத்த பதிகம் ஆயிடுச்சு. இந்த பதிகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மங்கையர்கரசியாருடைய அந்த பயத்தை போக்குறதுக்காக ஒரு அருமையான பதிகம் பாடி நான் இழைச்சவன் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு பாடுறாங்க. சரியா, இப்போ மன்னன் சொல்கிறாங்க, என் உடம்புல இருக்க நோயை நீங்கள் தீர்க்கணும், வலது பக்கம் திருஞான சம்பந்த பெருமானுக்கு, இடது பக்கம் சமணர்களுக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கவுங்க தெய்வீக தன்மையை பயன்படுத்தி என்னோடய நோயை தீர்க்கணும், யார் நோயை தீர்க்குறீங்களோ அவங்க பக்கம் நான் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுவார். ஏன் அப்போது நோய் தீர்க்கும் படலம் இப்போ ஆரம்பிக்குது. இப்போ சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் கையில் இருக்க அந்த மயிற்பீலியால் தடவுறாங்க, அந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணியை எடுத்து தெளிக்கிறாங்க, அவங்க புக்கு அவங்க புத்தகங்கள்லாம் இருக்குல்ல அதில் இருக்க மந்திரங்களை எல்லாம் ஓதுறாங்க, ஏதோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் அந்த நோய் கொஞ்சமும் குணமாகலை. இந்த பக்கம் வலது பக்கத்தில் நம்ம ஞான சம்பந்த பெருமான் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அழகா திருநீரை எடுத்து ஆலவாயான் திருநீர் இல்லையா, மதுரை பெருமானுடைய திருநீர் அதை எடுத்து அழகா அப்படியே அவரோட பட்டு கை அவரோட கை அப்படியே பெருமானை நினைச்சு ஐந்தெழுத்த சொல்லி அப்படி தடவிட்டே திருநீற்று பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுவேன். இப்போ இது மூணாவது பதிகம் ஆயிடுச்சு இல்லையா, முதல் பதிகம் சீர்காழியுடைய பெயர்கள், ரெண்டாவது பதிகம் மங்கையர்கரசியாரை தேர்த்துறதுக்கான பதிகம் மானின் நேர்வழி மாதராய், இப்போ பாரு மூணாவது பதிகம் பாடுறாரு. மந்திரமாவது நீரு அப்படின்னு ஆரம்பிக்கும், அது திருநீற்று பதிகம். அந்த பதிகத்தில் 11 பாட்டு இருக்கு. அந்த 11வது பாட்டில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் அப்படின்னு அவரே குறிச்சிருப்பார். இந்த பதிகம் எந்த சூழல்ல எதுக்காக பாடப்பட்டது, தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அர்த்தம். தென்னன் உடல் உற்ற தீப்பிணி, தீப்பிணினா வெப்பு நோய், தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் அப்படின்னு அவரே குறிச்சிருப்பார். இந்த மந்திரமாவது நீர் பதிகம் ரொம்ப சிறப்பான பதிகம், எந்த நோயையும் தீர்க்கிற ஆற்றல் இந்த பதிகத்துக்கு உண்டு. சரியா, இந்த பதிகத்தை தினமும் நம்ம பாடணும், வழிபாட்டில் பாடணும். இந்த பதிகத்தை பாடி அழகாக அவர் அந்த இதை திருநீரை தடவிட்டே வருவாரா, அப்போ அப்படியே அந்த வலது பக்கம் அப்படியே குளிர்ந்துடும், அந்த வெப்பு நோய் அப்படியே குளிர்ந்துடும். இப்போ இந்த திருநீற்று பதிகத்துடைய அந்த முதல் பாடலை மாத்திரம் பாடுவோமா,
மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்க பாடுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் நீர் செந்துவர் வாயுமை பங்கந்திரு ஆலவாயான் திருநீரே.
இதுதான் முதல் பாடம். சரியா, இந்த பதிகத்தை பாடினோடனே அப்படியே வலது பக்கத்தில் இருக்க அந்த வெப்பு நோய் அப்படியே குறைஞ்சி மன்னனுக்கு அப்படியே ஒரு குழு குழு குழுன்னு ஒரு உணர்வு இருக்கும். இந்த பக்கம் இடது பக்கத்தில் இன்னும் வெப்பு நோய் 2 மடங்கான மாதிரி இருக்கும். சமணர்கள் பார்த்து உடனே மன்னர் கத்துவார், உங்களால் இது முடியலை, நீங்கள் தோற்று போனீங்க போங்க அப்படி சொன்னோடனே அவங்களாம் ஓரமாக போய் முகத்தை தொங்க போட்டுட்டு நின்றுக்கிடுவாங்க. அப்போ சம்பந்தர்கிட்ட வந்து நீங்கள் இந்த பக்கத்து நோயை நீங்கள் குணம் பண்ணணும் அப்படின்னு விண்ணப்பம் வைப்பாங்க. அப்போ சம்பந்தர் வந்து இடது பக்கமும் அதே மாதிரி திருநீரை பூ முழுசாக தடவுவார். அப்போ அப்படியே அவரோட நோய் பூரா குணமாகி உடம்பு நல்லாயிரும். அப்போ அதை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்ல, நம்ம மங்கையர் கரசியாக இருக்க குளச்சரியாக இருக்கலாம், அவங்க ஓடி வந்து சம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்து வணங்குவாங்க. அப்புறம் மன்னன் என்ன பண்ணுவார், அவரும் எழுந்து தலைமையில கை கூப்பி அவரும் பெருமான் சம்பந்த பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்குவார். இப்போ அரசன், அரசி, அமைச்சர் எல்லாரும் சம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. இதை சமணர்கள் பாக்குறாங்க. அப்ப எப்படி இருக்கும் சமணர்களுக்கு? இல்ல என்ன அவமானத்துல எரிச்சல் வரும், அவமானத்துல ரொம்ப அப்படியே உயிரே போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. போச்சு, இனி நமக்கு இறுதி காலம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரே பயம் பிடிச்சுக்கிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அதையும் வெளிக்காட்டிக்காம என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாதத்துக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மன்னன் கிட்ட இன்னும் அடுத்த அனல் வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன்னன் சொல்லுவார், எனக்கு வந்த நோயை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை, உங்களுக்கு அது முடியலை, இதில் என்ன வாதம் வேண்டி கிடக்குது உங்களுக்கு? ஆனால் தமிழர்கள் சொல்லுவாங்க, இல்லை இனிமேல் அனல் வாதம் நம்ம வெற்றி பெறணும், அப்போ தான் உண்மையில வெற்றி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்போ சம்பந்த பெருமான் சரி அப்படிம்பாங்க. அது என்ன அனல்வாதம், அது என்னங்கிறது, எப்படி நடந்துச்சு, இதையெல்லாம் நாளை பார்க்கலாம். இன்னைக்கு என்னாச்சு, வெப்ப நோய் தீர்ந்தாச்சு. மந்திரமாவது நீர் பதிகம் பாடி சம்பந்தர் வெப்ப நோயை தீர்க்க வச்சுட்டார் இல்லையா. இதுதான் இன்னைக்கு பதிகத்தினுடைய சிறப்பு. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா, இந்த மந்திரமாவது நீர் திருப்பதிகத்தை எடுத்து இந்த பதிகத்துல எத்தனை இடத்துல நீரு திருநீரு அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி எத்தனை இடத்துல வந்திருக்குது, இதை நீங்க எண்ணி கூட்டுத்தொகை பண்ணி வைக்கணும். இந்த கூட்டுத்தொகையா வரப்போற எண்ணில் ஒரு சிறப்பான செய்தி உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. அந்த நுட்பமான செய்தி என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த அனல்வாதம் முடியட்டும், அப்புறமா பார்ப்போம். இப்போ உங்க அசைன்மெண்ட்டை நீங்க செஞ்சு வைக்கணும் குழந்தைகள்லாம், சரியா? சரி, இப்ப இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் செஞ்சு வைங்க. இப்ப நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.